நீங்க கேட்டுட்டு 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. யோகமும் மனித மாண்பும். யோகமும் மனித மாண்பும் வரிசையில் அகத்தாய்வு பயிற்சிகளில் இன்று நாம் கேட்க இருப்பது நான் யார். எடுத்துச் சொல்கிறார் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பேர்மைகளுமிய விவசாயி சமுதாய வானொலி நிலைய அன்பர்களும் நேயர்களுக்கும் பணிவான வணக்கம், வாழ்த்துக்கோடு கூடிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் யார் என்ற சிந்தனை இருந்த இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு எல்லாமே என்ன பழக்கம்னா நீ யாருன்னு கேட்டுதான் பழக்கமே தவிர நான் யாருன்னு கேட்டு பழக்கமே கிடையாது. இப்போ நான் யார்னு கேட்கும் பொழுது அப்போ தான் உள்ளது, நம்ம யாருன்னு சொல்லும் பொழுது அப்போ தான் நம்ம ஒரு விளக்கம் வந்து ஒரு இந்த வினா வந்து நான் யாருங்கிற ஒரு கேள்வி ஒரு அறிவின் முதிர்ச்சியினால வர ஒரு கேள்வி. இவ்வளவு தூரம் நம்ம இருக்கிறோம், வாழ்ந்துட்டுருக்கிறோம், இப்போ இத்தனை நாள் இருந்திருக்குமே நம்ம அப்படி என்ன சொல்லும் பொழுது இப்போ ஏற்கனவே நேயரோடு நான் பயந்திருக்க வாழ்க்கை தத்துவம் வாழ்வின் நோக்கம்ங்கிற தலைப்புகளில் வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்வு பெறுதல், அறிவில் முழுமை பேறு பெறுதல். அந்த ரெண்டையும் அடைவதற்கு வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு வாழும்போது கடைசி நிலையான அறிவு நிலைப்படிகள் மூன்றில் நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. இப்போ நம்பிக்கை என்பது அறிவு முதிர்ச்சியடையாத நிலைகளில் நம்ம ஒருத்தர் வழிகாட்டுறதன் பேரில் நம்பிக்கை வைத்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறது நம்பிக்கை மார்க்கம், அதான் பக்தி மார்க்கம், அது எந்த வேணால் வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது நமது அறிவு விரிந்து நம்ம அறிவு தெரிஞ்சுட்டு நம்மளே ஒரு ஆராய்ச்சி தெளிவில் வரும் பொழுது விளக்கம் வரையும்போது அந்த முழுமை அந்த ஏற்கனவே சென்ற பாதைகளெல்லாம் மாற்றி விளக்கத்தின் வழியே வாழ்கிறது விளக்கமான வாழ்க்கை. அந்த விளக்கத்தின் வழியே வாழும்போது நம்ம அறிவு முழுமை பெற்று இருக்கிறது. அப்போ முழுமை பெறும் பொழுதுதான் நம்ம முழுமை பெறுகின்ற பொழுது எழுகின்ற வினாதான் நான் யாருங்கிற கேள்வி. இப்போ நான் யாருனுங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க யோகம் மனித மாண்பிலிருந்து நீங்கள் கேட்டு வர நேரங்களுக்கு தெரியும். இறைநிலை என்பது சுத்த வெளி, அப்சல்யூட் ஸ்பேஸ், வெட்ட வெளி, ஒன்றும் இல்லாதது. ஆனால் அதனுடைய இயல்பு என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னிருக்கு ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அண்ட் சரௌண்டிங் ப்ரெஷர், தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தன்னிருக்கத்தினால ஒரு இறைத்துகள் உருவாகுது. இறைத்துகள்கள் சூழ்ந்தெழுத்தினால் விரைவாக சூழ்ந்தழுத்தி அது நிறைய வந்து தற்சுழற்சி நிறைய இருக்குது, தற்சுழற்சி அடைஞ்சிட்டே இருக்குது. அந்த தற்சுழற்சி சூழ்ந்தெழுத்தினால மீண்டும் என்னாதுன்னா விண்ணாக மாறுகிறது, கொத்து இயக்கமாக விண்ணாக மாறுகிறது. இப்போ நீங்கள் வந்து தோற்ற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பௌதீக பொருட்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அல்லது விண். இப்போ இந்த விண்ணுங்கிறது முதல் தத்துவம் வந்து விண்ணு தான் வந்து பௌதீக பொருட்களை உருவாயிருக்கு. அந்த பௌதீக பொருட்கள் எதனால் உருவாயிருக்குன்னா இறைத்தை விண்ணுங்கிறது இறைத்துகள் இறைநிலையிலிருந்து உருவாயிருக்கு. இந்த விண்ணுங்கிற உயிர் ஆற்றல் தான் நம்ம வந்து உடல் நம்ம உயிரில் வந்து உடலில் உயிராக ஓடிட்டுருக்கு. அப்போ நம்ம நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னா இறைநிலை இருக்குது. அப்போ இறைநிலை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம யார், நம்மளும் கடவுள் தான். இதுக்கு வினை நான் யாருங்கிற வினாவிற்கு விடைன்னு கேட்டிங்கன்னா நாமே கடவுளாக இருக்கிறோம் அங்கிறதா தத்துவமசின்னு பேர் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அதுவே நீயாக இருக்கிறது, எதை ஒன்று இணைத்து கொண்டு நம்ம செயல்படுகிறோமோ அதுவாகவே மாறிவிடுறதுனால அதுவாகவே இருக்கிறாய். தத்துவமசிங்கிற வார்த்தை ஒரு அற்புத மகா வாக்கியங்கள் முதல் வார்த்தை. அதுவே நீயா இருக்கிறனா இறைநிலையே நானாக இருக்கிறது. அப்போ இந்த இறைநிலை நான் என்பதை இன்னும் நல்லா விளங்கிக் கொள்வதற்கு உதாரணங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ எல்லா பொருள் நிகழ்ச்சிங்கிற ரெண்டு நிகழ்ச்சி இருக்குது. இப்போ பொருள்னு சொல்கிறோம், பொருள்களை தோற்ற பொருட்கள் ஃபிசிக்கல் பாடிஸை பொருட்கள்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது இறைநிலை என்ன சொல்கிறேன்னா மெய்ப்பொருள்னு சொல்ல வர, ஏன் அதையும் பொருள்னு சொல்ல வர்றதில்லை. மெய்ப்பொருள், மெய்ப்பொருள்னா எப்பவும் இருப்பது, என்றும் இருப்பது, எந்த காலகட்டத்திலும் இருக்குது. பொருள் என்பது நிகழ்ச்சிகள் மாறக்கூடியது, மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி மாறக்கூடியன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அணுக்களின் கூட்டங்கள் தான். இப்போ நம்ம மனுஷன் அணுக்களின் கூட்டம் தான், மலர்களும் அணுக்களின் கூட்டம் தான், ஏப்பிள் படம் எடுத்தாலும் பென்சில் பேன் அத்தனையும் அணுக்களின் கூட்டங்கள் எல்லாம் ஆனது தான். அணு சேர்க்கை தான் ஒவ்வொரு பொருளாக உருவாயிருக்கு. அப்போ நம்மளும் அணுக்களின் கூட்டம் தான். ஆனால் அணுக்களின் கூட்டமாக இருந்தாலும் கூட அதிலிருந்து என்ன மாறுபடுதுன்னா அறிவுங்கிற ஒரு ஒன்று மாறுபட்டு அதை மனிதனை பிரித்து வைக்கிறது. அவன் இந்த மாதிரி பிரித்து வைக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிரித்து வைக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த இறைநிலை வந்து இப்போ ஒரு ஏப்பில் எடுத்துட்டிங்கன்னா ஏப்பில் கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டே போகிறோம், கடைசியில் போய் அசை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இறைய சிறிய தொகுள் வருது, அது அணு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அணுவங்க அணுவினால தான் ஆயக்கப்பட்டிருக்கு. இந்த அணுக்கள் எல்லாம் கூடிதான் என்ன வருது, ஒரு தோற்றமாக கொடுக்கிறது ஆப்பிடுங்கிற ஒரு பழத்தை கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு மலர் எடுத்துட்டிங்கன்னா மலரையும் பூரை எடுத்துகிட்டு மலர் நல்லா வாசனை இருக்குது, அதை ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா அது தீஞ்சு போய் கறி போய் ஒன்றுமில்லாமல் போயிடுது. அப்போ என்னாச்சு, மலருடைய அணுக்கள்லாம் சேர்ந்து வெளியேறிடுது. அப்போ இப்படி வந்து ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா அணுக்கள் ஒன்று சேரும் பொழுது ஒரு பொருள் தோற்ற பொருளாகுது, இதுக்கு வந்து மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பது. இவைகளெல்லாம் நிகழ்ச்சிகள், அதாவது இவைகளெல்லாம் பொருட்களாக நம்ம கலைக்கக்கூடிய ஒரு மாயத் தோற்றம். அதாவது இந்த பொருட்களெல்லாம் வந்து நிலையாக என்றுமே நிலைத்திருக்க முடியாது, முறிக்கக்கூடியமல்ல. ஆனால் அதே பொருளில் மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் என்பது இறைநிலை. இறைநிலை என்பது என்றும் இருப்பது எப்போதும் இருப்பது. இறைநிலைக்கு உருவம் கிடையாது, உருவம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை தான் இறைநிலையினுடைய. ஆனால் வந்து நம்ம உருவங்களை வந்து நம்மளாக கொடுத்துட்டதுனால ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு இது தோற்றத்தை கொடுத்துருக்குறோம். தோற்றத்தை கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கடவுள்னு சொல்கிறோம். கடவுள் என்பது எல்லாம் கிடையாது, இறைநிலை, டிவைன் ஸ்டேட் தான், இறைநிலை தான் இருக்குது. இப்போ இறைநிலை என்பதிலிருந்து நம்ம பார்த்து போனால் நம்ம உடலில் என்னவா இருக்குது, பௌதிக பொருட்களில் உடலில் வந்து என்னவாட்டிருக்கு, உயிர் ஓட்டம் என்ன இருக்குன்னா உயிர் துகள், உயிர் துகள் லைஃப் எனர்ஜி பார்ட்டிக்கல், அதுதான் வின். பௌதிக தத்துவத்தில் முதல் போனவர்கள் வந்து இறைநிலையாக ஓடிட்டு இருக்கிறது. அப்போ நம்ம உடம்புல இறைநிலை இருப்பதனால நம்மளுடைய உடன் என்ன சொல்லுவார், நம்ம யாருன்னு சொல்கிறோம், நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கடவுள்னு சொல்லிட்டோம்னா இந்த கடவுளை நம்ம ஏன் அடைய முடியும், கடவுள் நிலையை ஏன் அடையலைங்கிற ஒரு கேள்வி நீங்கள் பார்க்கணும். கடவுள் நிலையை அடைய வேண்டும் என்றால் அது வந்து மிக நுட்பமான நுண்ணிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வின் என்பது. ஆனால் மனிதனுடைய தோற்றம் வந்துன்னா அந்த நுண்ணிய நிலையை தாண்டி பிறவியில் எப்படி வந்துடுதுன்னா இந்த த்ரூ ஜெனட்டிக் சென்டர் மூலியமாக பதிவுகளாக உருவாகி என்னென்ன வருதுன்னா கேட்டிங்கன்னா கலங்கங்கள் உருவாகிறது. அதாவது தன்மனைப்பு, பாவப்பதிவு, மயக்க மாயைங்கிற மூன்று கலங்கங்களோட வர்றதுனால அந்த பதிவுகளை நீக்கினால்தான் அந்த கடவுள் நிலை நமக்கு, அதுக்கு தான் அறிவில் முழுமை பேர். இப்போ நான் யாருன்னு கேள்விக்கு இறைநிலை தான் விடை கிடைச்சிருச்சு. அந்த விடையை எப்படி அடையிறங்கிறது நமது வாழ்க்கை, அதுக்கு தான் இந்த தவம் எல்லா நிகழ்ச்சிகளுமே எல்லா பயிற்சிகளுமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைநிலைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நுண்ணிய, அதாவது நுட்பமான மனநிலையில் இருக்கும். மென்டல் ஃப்ரீக்குவன்சிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நிலையில் இருக்கும். ஆனால் நம்முடைய ஃப்ரீக்குவன்சிஸ் மென்டல் ஃப்ரீக்குவன்சிஸ் பார்த்தீங்கன்னா 40 to 14 தான் எமோஷனல் உணர்ச்சிகரமான நிலையில் ஃப்ரீக்குவன்சிஸில் மனிதன் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவன் மனிதன் ஏன் அப்படி உணர்ச்சி மயமாக இருக்கான்னு சொன்னால் ஏற்கனவே அவனுடைய டைரக்டாக இறைநிலையிலிருந்து பிறக்கலை. இறைநிலையிலிருந்து பிறக்காமல் அவன் நிலை எங்கிருந்து பிறஞ்சிருக்கான்னா தோன்றியிருக்கான்னா மனித நிலை இல்லை மிருகங்கள்லேருந்து தோன்றியிருக்கிறான். அவன் மிருகங்களுடைய குணங்கள் மிருக அதில் நம்ம ஜெனட்டிக் சென்டரில் கருமைய பதிவில் பதிவாகி அது என்னென்ன வெளிப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா வதைத்தல், கொலை செய்தல், பிறர் வளம் பறித்தல், பிறரது வாழ்க்கை சுதந்திரத்தில் தலையிடுதல், இந்த நாலு குணங்களும் இருப்பதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு நடக்கின்ற தீய செயல்கள், தீய விளைவுகளுக்கு எல்லாமே அடிப்படை ஆதாரம் இந்த நான்கு தான். இந்த நான்கு எல்லார்கிட்ட இருக்குது, மனிதன்கிட்ட இருக்குது. அப்போ என்ன இருந்தாலும் மனுஷனாக மாறணும். ஃபஸ்ட்டு மனிதனாக இருக்கணும்னா மனிதம் கூட்டலிதன் மனிதன், இரக்கமுள்ளவனாக, அன்புடையவனாக, கருணையுடையவனாக மாற வேண்டும் மனிதன். மனிதன் மனிதனாக மாறுவதற்கே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தீய சக்திகளிலிருந்து விடுபட்டு வெளியே வரணும். இந்த தீய சக்தியிலிருந்து விடுபட்டு வெளியே வர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு முறையான பயிற்சிகள் தேவை. முறையான பயிற்சிகளும் முயற்சியுடன் கூடிய பயிற்சிகள் மிக மிக அவசியம். அது என்னென்ற பயிற்சிகள்னு கேட்டிங்கன்னா உடல் உடற்பயிற்சி, உயிருக்கான பயிற்சி வந்து காயக்கல்வ பயிற்சி, மனதிற்கான மனவளத்திற்கான பயிற்சி அகத்தவம், அதற்கு மன தூய்மைக்கான பயிற்சி அகத்தாவி தற்சோதனை அன்று இன்ட்ராஸ்பெக்ஷனுங்கிற நான்கு பயிற்சிகளும் முழுமையாக இருந்தால் இருக்கும் செஞ்சு இந்த கலங்கங்களை நம்ம போக்கணும். கலங்கங்கள் என்பது பாவ பதிவுகள், நமது கருத்தொடராக வந்தக்கூடிய பதிவுகள். எந்த பதிவில் எந்தெந்த தவத்தினால எந்தெந்த மெடிடேஷனை நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா சஞ்சித கர்மம் என்பது நம்ம தாய் தந்தை வழியாக வருகிற பதிவுகள், துரியாதீத தவத்தினால நீங்கும், பிராரப்த கர்மம் என்பது அதாவது நம்ம 3 வயசிலிருந்து செய்த செயல்கள் வினைகள் யாவும் துரிய தவத்தினால நீங்கும், ஆகாமிய கர்மங்கள், ஆகாமிய கர்மம் என்பது சஞ்சித கர்மம் கூட்டல் பிராப்த கர்மம் இரண்டும் இணைந்து ஆன்மா இச்சைப்பட செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து ஆகாமிய கர்மம். அது வந்து ஆக்கினை தவத்தினால் அன்றாடம் செய்கிற செயல்கள் நீங்கும். அப்போ இந்த மூன்று தவங்களையும் செய்வதற்கு மனம் கொண்டு ஒன்று விடுவதற்கு முதல் உயிராற்றல் மிக நல்ல அவசியமாக இருக்கணும். உயிராற்றல் வளமுடையதாக இருக்கணும், திறமுடையதாக இருக்கணும். அதற்கு வேண்டியது காயகல்ப பயிற்சி. காய்கள் பயிற்சியினுடைய நோக்கமே வந்து நோயின்றி வாழ்தல், முதுமையை தவிர்த்து இளமையோடு இருத்தல், இளமையுடன் கூடி ஆயுளை நீட்டித்தல். இந்த மூன்று தான் இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கங்கள். இந்த மூன்று பயிற்சிகளையும் அடைவதற்கு, உயிருக்கான பயிற்சி செய்வதற்கு நமக்கு இரண்டு பயிற்சி முறைகளை கூட தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உயிராற்றலை வந்து உயிராற்றல ஒரு பொருள் என்றைக்குமே சுழன்று கொண்டிருக்குது, பூமி சுற்றிட்டே இருக்குது. சுற்றிட்டே இருக்கும்போது கனத்து அணுக்கள் எல்லாம் வந்து மையத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும் பொழுது லேசான பொருட்கள்லாம் வெளியே வந்துடும். இதுக்கு பெயர் துல்லிய சமதளச்சீர்மைங்கிறது. அதுதான் இறைநிலை அறிவாசி ஏற்படக்கூடிய மூன்று வகையில் உருவமைப்பு, துல்லியம், ஒழுங்காற்றல், ஆர்டராவதி ஃபங்க்ஷனுங்கிறது மூணுல இது ஒரு இதுவோ அறிவோ ஒரு செயல்படக்கூடிய சமாச்சாரம். இந்த இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டுருக்கு. வெளியே போக உயிர் ஆற்றல் வந்து மிக நுட்பமானது. அது வெளியே போயிட்டு இருக்கும். வெளியே போக போக அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் போக முடியும். அப்போ இதனால் போதுன்னா அந்த லிக்விட், அதாவது இந்த விந்துநாதம்ங்கிற ஒரு பொருள் வந்து பதங்கப்படுத்தி விட்டால் அதனுடைய அணுக்கள் எடை கூடிடும். அதனால் உயிராற்றல் வெளியே போகிறது தடுக்கப்பட்டு ஆயுளை நீட்டிக்க வைக்கலாம். அதற்காக இந்த காய்கல்வ பயிற்சி. அப்போ இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது நரம்பூக்கம்ங்கிற ஒரு பயிற்சி செய்யும் பொழுது விந்துநாதம் என்னதான் கெட்டிப்படுது. கெட்டிப்படுறதுனால பூமி சுற்றிட்டே இருக்கும் பொழுது உயிராற்றல் வந்து வெளியே போகிறது குறைந்து அதனுடைய ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறது. அதோட வந்து நரம்புக்க பயிற்சியின் மூலியமாக நரம்புகளுக்கு விட்டு என்றுமே இளமையாக, எப்போதும் இளமையாக, என்று இளமையாக இருந்து நம்முடைய இளமை தோற்றத்தை எந்த வயசானாலும், இப்போ உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து 70 ஆச்சு, உங்களுக்கெல்லாம் ஒரு 40 இருந்தால் கூட 90 வயசில் கூட நீங்கள் நேயர்களில் கேட்டிருக்கவங்கள இளமையோடு இருக்கலாம். அந்த மாதிரி அற்புதமான பயிற்சி. அது மாதிரி காய்கள் பயிற்சியும் இந்த மெடிடேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு நம்மளுடைய களங்கங்களை கருமையத்திலிருந்து போக்கினா கருமைய தூய்மை அடைஞ்சிடும். கருமையத்தில் வந்து பதிவுகளை நீக்கிட்டிங்கன்னா மன தூய்மை, வினை தூய்மை கிடைஞ்சிடும். மன தூய்மை, வினை தூய்மை எங்கே வந்துருச்சோ அங்கே அன்பும் கருணையும் இயல்பாக வந்துடும். அங்கே அன்பும் கருணையும் எங்கே வந்திருக்குதோ அங்கே வந்து இறைநிலை என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம மனிதன் மனிதனாகி என்ன சொல்கிறோம் பாருங்கள், முதல்ல மனிதன் மனிதனாகி மனிதன் தெய்வமாகலாம். அப்போ வந்து நம்ம யாருன்னு கேட்ட கேள்வி, திருப்பி கேள்வி கேட்கும்போது நம்ம யாருன்னா நம்மளை தான் இறைநிலை தத்துவவாசி மகாராஷ்டிரன் சொல்கிறாங்க. அதே அடுத்ததில் வந்து அகம் பிரம்மாஸ்மி, உள்ளமே வந்து கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தை, இன்னொரு மகா வாக்கியம் கேட்டிங்கன்னா அயனாம்சம் பிரமம், அடைகின்ற தோற்ற பொருட்கள் எல்லாமே இறைநிலை தான். அடுத்தது கடைசியாக பிரக்ஞானம் பிரமம், அறிவே தெய்வம் அங்கிற அளவுக்கு போயிருது. இப்போ எல்லாரும் என்ன தெரிஞ்சிருப்பீங்க, கடவுள் எல்லாம் வேறு எங்கேயுமே கிடையாது, நீங்களே ஒவ்வொருத்தரும் கடவுள் தான். இந்த கடவுள்களாக இருப்பதற்கு அடைவ நம்ம நிலை, கடவுள் நிலை அடைவதற்கு நம்ம முறையான பயிற்சிகள் செஞ்சு இறைநிலையே நான் என்கிற விளக்கத்தை பெற்று இன்று முதல் எங்கள் எல்லோரும் எந்த ஒரு ஜீவனுக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுகின்ற ஜீவன்களுக்கு உதவி கொண்டும் இறைநிலையோடு இருந்து இறைநிலை பேருள் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்வுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.
யோகமும் மனித மாண்பும் வரிசையில் அகத்தாய்வு பயிற்சிகளில் இன்று நாம் கேட்டது நான் யார் எடுத்து சொன்னவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள். அன்பு நேயர்களே, ஒலிவலம் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள். நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை விரும்பும் நேரத்தில் கேட்க ஏதுவாக பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. இன்னும் வசதியாக அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-2431-055. இதே எண்ணில் நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்களிப்பு குறித்தும் தெரிவிக்கலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்கள்.